உள்ளமனும் குடத்தில் ஊக்கமனும் சரிநிலை கூட்டியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருணம் பார்த்து கடவுளின் கவனங்களும் கருணையிலும் வெள்ளமதம் புகி சுற்றி வெள்ளத்தில் வந்து ஒருவனை கூட்டினார். நேசம் நிறைந்த உலகத்தால் நிலம் நிறைந்த மணிகண்ட தேசியார் ஒருவனில் எல்லா உயிரும் தோழியடைந்தார். தேசம் உயா திருத்தொண்ட பொருளும் படித்த திருவாளர் வாசமலர் மண்களை கலந்திருந்த பிறந்த கோழியர் போன் வெப்பொழித்த கோழியர் போன் கடல் பூச்சி ஆழ் இசை கல்வெப்பில் அனைவருடன் அறிவூற்றி வாழை திருநாள்கள் அந்தமும் கடல் பூச்சி குடிமொழி திருவாது ஒரு திருத்தாள்
முருகப்பெருமானுடைய திருவருள்நிலை கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உடைய பொன்னார் திருவுடைய கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு ஆண்டு அரசு உழவார திருப்பணி குழுவின் 50வது உழவார பணி மிக அற்புதமாக தவ திரு நேச நாயனார் அவதாரம் செய்த திருத்தலமாகக்கூடிய காம்பிலி என்று சொல்லக்கூடிய பெல்லாரி நகரை சார்ந்த காம்பிலியிலே உழவாரப்பணி செய்ய திருவருள் கூட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே நாம் 50வது உழவாரப்பணி என்பதாக பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு அப்பர் பெருமானுடைய முழு குருவருள் காரணமாக இந்த திருத்தொண்டானது 50வது உழவாரப்பணி என்பது இன்னும் தொடக்க நிலையாகவே நாம் கொண்டு நாளுக்கு நாள் நாம் அன்பு மிக்கூர்ந்து இறை பகை நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாளுக்கு நாள் பக்தி முன்கூறுதல் என்பதாக சொல்லுவதை போல உழவாரப்பணியினுடைய ஆழம் குறிப்பு என்ன என்பதாக சொன்னால் எதிலேயும் சோர்வு அடையாமல் பெருமானுடைய அந்த திருவடி என்று சொல்லக்கூடிய திருவடி தொண்டானது தொடர்ந்து நிகழ வேண்டும் என்பதற்கான பெருமானுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நிலையாக அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர 50 நடத்திவிட்டோம் என்கின்ற நிலை நம் உள்ளத்திலே என்றைக்கும் வந்துவிடக்கூடாது என்பதாக பெருமானுடைய அந்த திருவருளை நாம் எண்ணி எண்ணி வியக்க வேண்டும். அப்பர் பெருமான் சொல்லுவார், நம்முடைய இன்வொகேஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆண்டரசு உழவார திருப்பணிக்குழுவினுடைய ஒரு பாடலாக தொடங்கி நாம் அமைப்பது, நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதாக அமைத்து தொண்டு நெறியானது வளர்ந்து திருத்தொண்டு நெறியாக சிறக்க வேண்டும். அதற்கு அப்பர் பெருமானுடைய முழு குருவருள் நம்மிடத்திலே உண்டு என்பதை மிக அற்புதமாக நேசநாயனாரனுடைய இந்த திருத்தலத்திற்கு நாம் செல்லுகின்ற அந்த ஒரு பணி கூட நமக்கு இறைவன் நம்மை செலுத்துகின்ற பணியாக அப்பர் பெருமான் நம்மோடு இருந்து செலுத்தும் நிலையாக தோன்றுவதற்கான ஒரு முக்கிய காரணம் நேசநாயனாருடைய குரு பூஜையும் இதை ஒட்டி வருவதுதான். இதற்குரிய ஒரு முழு அத்தாட்சி நாம் உழவாரப்பணி 50வது உழவாரப்பணி இந்த நேசநாயனார் அவதாரம் செய்த தலத்திலே வைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது நேசநாயனாருடைய குரு பூஜையை ஒட்டி என்பதாக அந்த நேரத்திலே நாம் அமைக்க அந்த கருத்து இல்லை. ஆனால் இன்று நாம் உணர்வது நேசநாயனாருடைய குரு பூஜையானது அதை ஒட்டி வருகின்றது என்பதாக அமைக்கின்ற பொழுது இது நாம் நம்மால் எடுத்த முடிவு அல்ல. எதற்கும் தலைமை பெருமான் தான், எல்லாவற்றுக்கும் தலைவர் சிவம்தான் என்பதை முழு நிலையிலே நாம் உணர்வதற்காகவே பெருமான் நமக்கு இந்த ஒரு குறிப்பினை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த நிலையிலே உணர்ந்து நேசநாயனாருடைய புராணம் மிக எளிமையான ஒரு அற்புதமான புராணம். இது சேக்கிழார் பெருமானுக்கு கையிலே வந்தது என்பதாக சொன்னால் அதை அவர் கொடுக்கும் விதம் சேக்கிழார் பெருமானுக்கு கே உரிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. மூல நூலிலே திருத்தொண்ட தொகையிலே நேசநாயனாரை எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்தார், அதை வழிநூல் என்று சொல்லக்கூடிய வழிநூலிலே நம்பியாண்டார் நம்பி அதை எவ்வாறு பெற்றார், வழிநூலிலே பெற்ற நம்பியாண்டார் நம்பியினுடைய நிலையிலே விரிநூலாக சார்பு நூலாக அமைந்த திருத்தொண்டர் புராணம் எப்படி அமைந்தது என்பதாக பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பெருமான் அந்த திருத்தொண்ட தொகையை எடுத்து கொடுக்கின்ற அந்த சிறப்பான ஒரு இடத்தை நாம் உணரவில்லை. திருவாரூர் தலத்திலே பெருமான் அந்த தேவாசிரிய மண்டபத்திலே இருந்து செல்லுகின்ற அந்த காட்சி, தேவாசிரிய மண்டபத்திலே இருக்கக்கூடிய அந்த புனிதர் பேரவை என்று சொல்லக்கூடிய புனிதர் பேரவை, அந்த புனிதர் பேரவையை பார்த்தவுடன் இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டம் போல அந்த காலத்திலே தேவாசிரிய மண்டபத்திலே பெருமானுடைய அந்த புகழினை பேசி அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கூட்டம், அந்த திருக்கூட்டத்திற்கு புனிதர் பேரவை என்பதாக செக்கிழார் பெருமான் அந்த ஒரு குறிப்பினை கொடுக்கிறார். அந்த புனிதர் பேரவையை பார்த்த சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்களுக்கு அடிமை செய்யும் நாள் என்னால் என்பதாக சொல்லி சென்ற அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு குறிப்பு மட்டும் அதிலே சொல்ல விரும்புகிறேன். அவர் சென்ற பொழுது விரண்மிண்டர் அடியார்களை வணங்காமல் செல்லுகின்றார் என்பதாக தெரிவித்தவுடன் பெருமானிடத்திலே போய் விண்ணப்பம் செய்கின்றார். இந்த அடியார்களை நான் எவ்வாறு பாடுவது, அடியார் புகழை எவ்வாறு செய்வது, அடியார்களினுடைய பெருமையை எவ்வாறு இந்த மண்ணுலகிற்கு எடுத்துச் சொல்வது என்பதாக திருவாரூர் பெருமான் இடத்திலே கேட்கிறார். இப்ப இந்த இடத்திலே சேக்கிழார் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு பாடலை அமைக்கின்றார். அடியார்களினுடைய புகழ், அடியார்களுடைய பெருமை என்பதை பற்றி பேச வேண்டும். அடியார் பெருமையை பற்றி பேசி அடியார் பெருமையினை விரித்து பின்னே பெரிய புராணமாகிய அந்த நூல் வெளிவர இருக்கின்றது என்பன்ற அடிப்படை அத்துணையும் மூலமுக்கு என்று சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகைக்கு அமைந்திருக்கிறது. இப்பொழுது பெருமான் இப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அடியாரினுடைய இலக்கணத்தை சொல்ல வேண்டும். அடியார் இலக்கணத்தை சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சொல்லுகின்ற அந்த பாங்கு எப்படி அமைந்தது என்பதை செக்கிழார் பெருமான் அமைக்கின்ற அந்த திருப்பாடலுக்கு ஈடு இணை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு திருப்பாடல் சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு, அருள் வாக்கு, அற்புதமான வாக்கு. இது வேறு ஒரு புலவர்கிட்ட போயிட்டு இருந்ததுன்னா அமைஞ்சிருக்காது. பெருமை எப்படி என்பதாக சொல்லணும், அடியார்களுடைய பெருமை எவ்வாறு அப்படின்னு சொல்லணும். சிவத்தினுடைய பெருமைக்கு ஈடு இணை இல்லை. சிவத்தினுடைய பெருமை என்பதாக சொன்னால் சிவபெருமானுடைய பெருமையை காட்டிலும் இந்த உலகத்திலே அவரை மிஞ்சிய பெருமை இல்லை. அப்பொழுது அடியார்களுடைய பெருமை எவ்வாறு என்பதாக சொல்ல வருகின்ற பொழுது என்ன சொல்லணும், இந்த அடியார்களுடைய சிறப்பு எவ்வாறு என்பதாக சொன்னால் எனக்கு எவ்வளவு பெருமையோ அந்த பெருமையை உடையவர்கள் இந்த அடியார்கள் அப்படி அப்படித்தான் அமைக்க வேண்டும். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சொல்றார் அடியார்களுடைய பெருமை எப்படி என்பதாக சொன்னால், பெருமையால் எம்மை ஒப்பார், பெருமையால் எம்மை ஒப்பார். இப்படித்தான் எந்த புலவன் கிட்ட போயிருந்தாலும் இந்த வரிதாங்க வந்திருக்கும். சிவபெருமான் சொல்றார் சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட, இவன் இந்த அடியார்கள் எப்படி பாடுவதுன்னாரு, இந்த அடியாருடைய பெருமையா கேட்கிற, இவர்களுடைய அடியாருடைய பெருமை எப்படி என்பதாக சொன்னால் பெருமையால் எம்மை ஒப்பார் அப்படித்தான் சொல்லி இருக்கணும். ஆனா சேக்கிழார் பெருமான் கிட்ட போயிட்டு வந்த அந்த வாக்கு, சேக்கிழார் பெருமான் அமைக்கின்ற அந்த வாக்கு பாத்தீங்கன்னா அது சேக்கிழார் பெருமானால் மட்டுமே முடியும் என்கின்ற அற்புதமான அந்த நிலையிலே அடியார் பெருமையை சொல்ல வந்த நூல் பெரிய புராணம் என்பதை முத்திரை காட்டும் ஒரு இடமாக வைத்த இடம் சொல்றார். சிவபெருமான் சொல்றாரா அடியாருடைய பெருமையை, இந்த அடியார்கள் எவ்வளவு பெருமை உடையவர்கள் என்பதாக சொன்னால் பெருமையால் எம்மை ஒப்பார்னு சொல்லல அவரு. இந்த அடியாருடைய பெருமை எப்படி என்பதாக சொன்னால் பெருமையால் தம்மை ஒப்பார். இதுதாங்க சேக்கிழார் வாக்கு. என்ன சொல்லிருக்கணும், பெருமையால் எம்மை ஒப்பார், என்ன போல பெருமை உடையவன் பாரு, என்னோட நண்பன் தானே, எனக்கு எவ்வளவு பெருமைன்னு உனக்கு தெரியும்ல, போய் பாடு, என் அளவுக்கு பெருமை உடையவர்கள்னு சொல்லி இருக்கணும். ஆனா சேக்கிழார் பெருமான் அங்கே ஒரு அமைப்பு காட்டுகின்றார். அடியார் பெருமை என்பதை காட்டுவதற்கு ஒவ்வொரு அடியாரும் எப்படிப்பட்ட பெருமைன்னு சொன்னா அந்த அடியாருக்கு ஈடு இணை அந்த அடியார்னர். இதுதான் பெரிய புறம். ஒரு அடியார் என்பதாக சொன்னால் அந்த அடியாருக்கு ஒப்பானவர்னு சொல்லி இன்னொரு அடியாரை கொண்டு வந்து அங்க நிறுத்தவே கூடாது. இந்த அடியாரினுடைய சிறப்பு என்ன என்பதாக சொன்னால் பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். இதாங்க சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தின் சாரம். பெருமையால் தம்மை ஒப்பார், ஆனா அவர்கள் எம்மை பெற்றவர்கள். எதனால் என்ன, பேணலால், பேணுதல் என்பதை செய்ததினால எம்மை பெற்றார். அந்த மூலமாகிய திருத்தொண்ட தொகையிலே வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியே, அதுதான் மூலநூலுக்கு உரிய ஒரு அமைப்பு. வரிவளையால் மாணிக்கும் என்பதாக சொன்னால் மங்கையர்க்கரசி நாயனார், மங்கையர்க்கரசி அம்மையாருக்கு அடுத்தபடியாக நேசநாயனாரை வைத்து நேசனுக்கும் அடியேன் என்பதாக அந்த மூல நூலாகிய திருத்தொண்ட தொகை நேசநாயனாருடைய ஒவ்வொரு அடியாரும் அவருடைய பெருமையால் தம்மை ஒப்பார் என்கின்ற அளவிற்கு ஏதோ பாடல் சின்னதா இருக்கு, அடியார் ஏதோ இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறார்னு நினைச்சு நேசநாயனாரை நாம் ஏதோ அந்த ஒரு அளவிற்கு நம்முடைய திருஞான சம்பந்தருக்கு இவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறாரு, நேசநாயனாருக்கு ஒரு 6-7 பாடல் தானே என்பதாக சொல்லி நாம் எந்த விதமான சந்தேகமும் அடையக்கூடாது என்கின்ற அளவிற்கு பெருமையால் தம்மை ஒப்பார் என்கின்ற அந்த விரிநூலின் பெரிய புராணத்திலே முத்திரை கொடுத்த காரணத்தினாலே நேசநாயனாரும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் எல்லாம் ஒரே நிலையில இருப்பவர்கள்தான். அந்த ஒரே நிலை என்பது பெருமையால் தம்மை ஒப்பார். நேசநாயனாருக்கு ஒப்பு யார் என்பதாக சொன்னால் அது நேசநாயனார் மட்டுமே என்கின்ற அந்த ஒரு அற்புதத்தை மூலநூல் காட்டுகின்றது. அப்படி அந்த நேசநாயனார் என்று சொல்லக்கூடிய இந்த நேசநாயனார் திரு அவதாரம் செய்த தலமாக விளங்குவது இந்த காம்பிலி என்பது. அதை பற்றிய குறிப்பினை நம்முடைய சேக்கிழார் பெருமான் அவருடைய அவதார தலம் எது என்பதை முதல் பாடலிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றார். காம்பிலி என்பதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். நேசநாயனாருடைய புராணத்திலே நேசநாயனாருக்கு உரிய ஒரு தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், நேசநாயனாருடைய அந்த திருப்பெயர் சிறப்பு மிக அற்புதமானது. நேசநாயனார் என்று சொல்லக்கூடிய அந்த நேசநாயனாருடைய அந்த திருப்பெயர், அந்த பெயரினுடைய சிறப்பே மிக ஆழமான நுணுக்கமான சிறப்பினை உடையது அந்த நேசநாயனாருடைய அந்த திருப்பெயர். இது வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பான நிலை. நேசம் என்பதாக சொல்லி நாம் போன வகுப்பிற்கு முந்தைய வகுப்பிலே அந்த நேசத்தை பற்றி சொல்லுவோம். நேசம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த நேசத்திற்கு உரிய ஒரு ஆழம், ஒரு அற்புதம் திருவாசகத்திலே தான் அந்த நேசத்தினுடைய ஒரு பிடிப்பு, அதனுடைய ஆழத்தை பார்க்க முடிகின்றது. அதன் பிறகு திருவாசகத்திலே இருந்து எடுத்து வந்த அந்த முத்தானது அற்புதமாக ஆபரணமாக தேவாரத்திலே அது பின்னப்பட்டு இருக்கின்றது. இது திருவாசகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால், அன்றைய தினம் நாம் குறிப்பிட்டது திருப்பூர் சின்னத்திலே நேசமுடைய அடியார்கள். நேசமுடைய அடியார்கள் அது திருப்பூர் சின்னத்திலே குறிப்பிடுகின்றார். நேசமுடைய அடியார்கள், இந்த நேசநாயனார் என்று சொல்லக்கூடிய இந்த நேசநாயனாருக்கும் இந்த நேசம் என்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு அந்த அந்த பெயர் காரணம், பெயரினுடைய அடிப்படையை சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக மூன்றாவது திருப்பாடலிலே இரண்டாவது திருப்பாடலிலே அற்புதமாக அதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். எதனாலே நேசநாயனார் என்கின்ற பெயர் வந்தது என்பதற்கு சேக்கிழார் பெருமான் அமைக்கும் விளக்கம். ஆனால் அதே சேக்கிழார் பெருமான் திருவாசகத்திலே உள்ளே ஆழமாக சென்று வெளிவந்தவர் என்கின்ற காரணத்தினாலே அந்த நேசம் என்பது மிக அற்புதமான ஒரு வாக்கு. வாரியார் சுவாமிகள் ஒரு முறை ஒரு சொற்பொழிவிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆடவனும் ஒரு பெண்ணும் இருவரும் அன்பு பூண்டனர், ரெண்டு பேருக்கும் இடையிலே அன்பு ஏற்பட்டது, இரண்டு பேருக்கும் இடையிலே நேசம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வருவாரு. உடனே கீழே இருக்கிறவங்க அப்படி யோசிப்பாங்க, நீங்க வந்து நான் இவங்க இரண்டு பேருக்கும் நடுவுல மூன்று எழுத்து ஏற்பட்டதுன்னு சொன்ன, அதை நீங்க அன்புன்னு வச்சுக்கலாம், நேசம்னு வச்சுக்கலாம், நீங்க நினைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் அப்படின்ருவாரு. மிக அற்புதமா அந்த இடத்துல எல்லாரும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப இந்த நேசம் என்ற சொல் ஆழம் பார்த்தீங்கன்னா, இந்த நேசம் என்பது மணிவாசக பெருமான் திருப்பூர் சின்னத்திலே ஆண்டிருக்கிறார். இன்னொரு இடத்திலே நேசம் என்பது மணிவாசக பெருமானால் ஆளப்பட்டிருக்கும் ஒரு இடம், மிக அற்புதமான இடம். யாருக்காவது தெரியுமா? நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் ஓஹோ, இது நம்ம நாள்தோறும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு பதிகத்திலே அது அமைந்திருக்கிறது. சிவா 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 சிவா, வாங்க சிவா, நேசமுடைய அடியார் வாங்க திருச்சிட்டம்பலம். அற்புதமான ஒரு வாக்கு நேசம் என்பது. ஏன் இந்த நேசத்தை கருவாக மணிவாசக பெருமான் கொடுத்தாலும், அந்த கருவாக இருக்கக்கூடிய அந்த நேசத்தை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக அந்த நேசத்தை பயன்படுத்தும் விதம், செயற்படுத்தும் விதம் மிக அற்புதமாக அமையும். அதுதான் அந்த நேசத்தினுடைய ஒரு ஆழம். அதை அனுபவித்து அனுபவித்து நாம் அந்த நேசத்தை உணர வேண்டும். ஒரு அதுல ஒரே ஒரு துளி உள்ளே போகின்ற பொழுதே இவ்வளவு அதிலே ஒரு ஆழமும் அதிலே ஒரு அன்பும் அதிலே தோன்றுகின்றது. இதை மீண்டும் மீண்டும் இதிலே இருக்கக்கூடிய அந்த நேசத்தை பற்றி ஆராய்கின்ற பொழுது எவ்வளவு நமக்கு இந்த சைவத்திலே நமக்கு கிடைத்த ஒரு சொத்து என்பதாக நாம் அதை உணர்கின்ற ஒரு நிலை தோன்றுகின்ற. நேசம் என்ற சொல் சிவபுராணத்திலே ஒரு இடத்திலே வரும். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட போற போக்கிலே நம்முடைய மணிவாசக பெருமான் எடுத்து சொல்லும் அந்த விதம் ஆஹா அற்புதமான இடங்க. இந்த நேச அருள், நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட என்பதாக சொல்வார். இந்த நேச என்பது அங்க ஒரு இடத்துல ஒரு முத்து மாதிரி இருக்கு, முத்து அப்படி அப்படியே கிடைச்சிடாது ரொம்ப சீக்கிரமா. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமா கீழே போனாதான் முத்து கிடைக்கும். கடல்ல மூழ்குகின்ற பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சு பிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிடைக்கும் இல்லையா, கரெக்டா இல்லையா? சும்மா மேலாக இருந்தாலும் வரும் நத்தகித்த தான் கிடைக்கும். உள்ளுக்குள்ளே போக 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 போகத்தான் திருவாசகமாகிய கடல் சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் மலர்க்கையாக்கி வாக்குமணி வார்த்தை காக்கி இச்சை மால் அமுத பெருங்கடலாக விளங்கக்கூடிய கடலுக்குள்ள மூழ்கணும். அப்படி மூழ்கி 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 உள்ளே செல்லுகின்ற பொழுது கிடைக்கின்ற ஒரு முத்து நேசம் என்கின்ற அந்த முத்து. இந்த நேச அருள் புரிந்து என்பதாக சொல்லுகின்ற அந்த நேசம் என்கின்ற அந்த ஒரு வாக்கு, நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் அதை இரண்டாக பிரித்து கொடுப்பார். எங்கே இரண்டாக பிரிப்பார்னா, புகழியையும் தோணியையும் இணைக்கின்ற இடத்திலே முதல் திருப்பாடல் நாம சொன்னோம். அந்த முதல் திருப்பாடலிலே இந்த இரண்டையும் அப்படி இந்த நேச என்ற சொல்லை நாம் புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு, எப்படி சிவம் என்ற ஒன்று பரம்பொருளாக சிவமாக நிற்கின்ற நிலையிலே பரநிலையிலே நிற்கின்ற பொழுது எல்லோரும் உணர முடியாது. அது இரண்டாக பிரிகின்ற பொழுது ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நமக்காக வருகின்ற பொழுது பிரிஞ்சு பிரிஞ்சுதான் வரணும். அப்படி இரண்டாக பிரிவதை போல திருஞான சம்பந்த பெருமான் ரெண்டா பிரிப்பார். ஈச என் நேச, ஈச என் நேச என்பதாக சொல்லுவார். இதுல புகழியையும் தோணியையும் இணைத்த புகழியையும் திருவிழிமிழலையும் இணைத்த அந்த திருப்பதிகத்தினுடைய முதல் திருப்பாடலிலே நாம் அந்த போன வகுப்பிலேயே பார்த்தோம். ஈச என் நேச என்பதாக பிரிப்பார். திருஞான சம்பந்தருக்கு மட்டுமே உரிய ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர் பொது என்ற நிலையையும் சொல்லுவார், சிறப்பு என்கின்ற நிலையையும் அடுத்ததா சொல்லுவார். பொதுவாக நிற்கின்ற நிலையையும் சொல்லிடுவார், அடுத்ததாக வருகின்ற பொழுது சிறப்பான நிலையையும் சொல்லுவார். ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும்னா திருவாரூருக்கு சொல்லுவார். திருவாரூருக்கு போய் திருவாரூர் எல்லையிலே வருகின்ற பொழுது அங்கே இருக்கும் பெருமான், அங்கே இருக்கின்றவர்கள் எம்மை ஆட்கொள்வார்களா, அடியார் அந்த பெருமான் எங்களை ஆட்கொள்வாரா என்கின்ற உத்தரவை கேட்டு உள்ள போவார். இதேதான் நம்முடைய சுந்தர பெருமானும் உத்தரவு கேட்பார் அதே வழியில. அப்படி கேட்கின்ற பொழுது அந்த கடைசி வரியை மட்டும் சொல்லுகின்றேன். எம் எந்தைதான் எனை ஏன்றுகொளும் கொலோ, அது கடைசியில சொல்லுவார். அந்தமாய் உலகு ஆதியும் ஆயினான் வெந்த வெண்பொடி பூசிய வேதி என் அதுல சொல்லுவார். எம் எந்தைதான் என்னை ஏன்று கொள்ளும் குளம் ஒண்ணு. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிப்பார். எம் என்கின்ற ஒரு சொல், எந்தை என்ற ஒரு சொல். எம் என்பது பொது சொல், எந்தை என்பது சிறப்பான சொல். எம் என்பதாக சொல்ற போது நீங்க பாத்தீங்கன்னா அது புளூரல், பன்மையை குறிக்கும். எல்லோருக்கும் சிவம் தான் தந்தை. இந்த உயிருக்கு தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் தான். இந்த உயிருக்கு இனிஷியல் போடணும்னா சி தான் போடணும். உடலுக்கு இனிஷியல் வேணா அந்தந்த பிறவிக்கு அப்பப்ப போட்டுக்கலாம். ஆனால் உயிருக்கு என்ன இனிஷியல், என்னுடைய உயிர் தந்தையாக விளங்குவது சிவம். எனக்கு இந்த உயிருக்கு எது தந்தை என்பதாக சொன்னால் அது சிவம் தான் எனக்கு தந்தை. அது உயிருக்கு உண்மையிலேயே அதுதான், ஆனா இந்த உடல் அதை உணரணும். திருநாவுக்கரசு என்பது என்னுடைய உடலுக்கா உயிருக்கா அப்படின்னு கேட்பார் ஒரு இடத்துல. திருநாவுக்கரசு என்பது என்னுடைய உயிருக்கும் உடலுக்கும் இரண்டுக்கும் அவன் தான் தலைவன். ஆக நான் கிடையாது திருநாவுக்கரசு, அவர் தான் திருநாவுக்கரசு என்பதாக அமைப்பார். உயிருக்கு தந்தையாக விளங்குவது சிவம், அது எல்லோருக்கும் பொது. அதனாலே எம் என்கின்ற சொல்லை அங்க வைப்பார். எம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, எங்களுடைய தந்தை, எல்லா உயிருக்கும் தந்தை எம் என்பது. ஆனா எனக்கு மட்டும்தான் வந்து தோணிபுரத்திலே அந்த விடையின் மேலே வந்து பால் என்கின்ற அந்த பாலை கொடு என்பதாக சொல்லி எனக்கு சிறப்பாக நின்ற அவன் ஆகையினாலே அவன் எந்தை என்பதாக சொல்லுவார். எல்லாருக்கும் தந்தை தான், ஆனா எனக்கு எந்தை. திருப்பூர்மா அவருக்கு தானே வந்தாரு, வந்து பால் கொடுத்து ஆட்கொண்ட நிலையிலே எந்தை என்கின்ற நிலையிலே சிறப்பும், எம் என்பது எல்லோருக்கும் பொதுவான நிலையிலே, எம் என்பதும் எந்தை என்பது சிறப்பு. அப்ப எம் என்பதும் எந்தை என்பதும் பொது சிறப்பு. அதே போல ஈச என்பதும் நேச என்பதும் பொது சிறப்பு. நேச நாயனாரை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற போது பொருள் அந்த பெயர் சிறப்பு மட்டும் தெரிந்தாலே போதும். அதனுடைய சிறப்பு நேசநாயனாருடைய அந்த சொல், அந்த நாமத்தை சொல்லி சொல்லியே நாம் முக்தி பெற அடையலாம். ஈச என்பதாக சொன்னால் எல்லோருக்கும் அவன் பொதுவாக எல்லாவற்றையும் உடையவன், எல்லா பொருளுக்கும் உரிமை உடையவன் ஈசத்துவம் என்ற நிலை. எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லா உலகத்திலேயும் அவனுக்கு உடைமையான பொருள் ஈசத்துவம் என்பது. ஈச என்பது எல்லாவற்றையும் உடைமையாக உடையவன். அடுத்ததாக சொல்லுகின்ற பொழுது நேசன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது தனித்தன்மை அங்கே வந்துடும். எல்லாவற்றையும் உடையவனாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமாக தனி அன்பினை பொழியும் சிவமாக, தனி அனுபவத்தை கொடுக்கும் சிவமாக அது விளங்கும் என்பது நேசம். நேசம் என்பது நான் சிவத்தினிடத்திலே இருந்து எனக்கு எப்படி அந்த அனுபவம் ஏற்பட்டது, எனக்கும் சிவத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த அனுபவத்திற்கு நேசம் என்று பெயர். ஈசன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது பொதுவான நிலையிலே எல்லாருக்கும் அவன் செய்கின்ற அந்த தொண்டு, அந்த செய்கின்ற அந்த அன்பு, அவனுடைய கருணை. அப்படி சிறப்பாக உணர்கின்ற அந்த நிலைக்கு நேசம் என்பது. அந்த நேசம் என்கின்ற அந்த சொல் நமக்கும் சிவத்திற்கும் இடையிலே மட்டும் தெரிகின்ற அந்த நிலை. அந்த நேசம் என்பது நமக்கும் சிவத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த அன்பு. ஈசனே என்னுடைய அன்பே என்பதாக சொல்லுவார் மணிவாசக பெருமான். ஈசன் என்பதாக சொல்லி அந்த இடத்திலே நேச என்பதை மணிவாசக பெருமான் எப்படி அந்த இடத்திலே அது சேர்ந்தது என்பதாக சொன்னால், ஈச என் நேச என்பது ஈச என்னுடைய அன்பே என்பதாக சொல்லுவார். அன்பு என்னுடைய அன்பு, எனக்கும் சிவத்திற்கும் மணிவாசக பெருமான், எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ட்ரிகசி என்று சொல்லக்கூடிய நிலையிலே எனக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிந்த அன்பு. இது வேற யாருக்கும் தெரியாது. இப்படி எனக்கும் அவருக்கும் மட்டும் விளங்குகின்ற அந்த அனுபவத்திற்கு நேசம் என்று பெயர். அந்த நேசத்தை உடையவர் நேசநாயனார். அப்படிப்பட்ட அந்த நேசம் அது. அப்படி அந்த நேசத்தை மிக அற்புதமாக அந்த பெயர் காரணத்தை சொல்லுகின்ற பொழுது பன்னகம் ஆபரணக்கு அன்பர், பன்னகம் பாம்பு, பாம்பினை ஆபரணமாக கொண்ட அன்பர் பணிதலை கொண்டு அந்த அன்பர்களுடைய பாதத்தை பணிதலை கொண்டு பாதம் சென்னியிற் கொண்டு போற்றும் தேசினார். இப்படி அவர்களுடைய அடியார்களுடைய பாதத்தை தலையிலே சுமந்து அடியார்களுடைய அந்த திருப்பணியை செய்கின்ற அந்த அற்புதமான நிலையிலே தேசு என்கின்ற அந்த ஒளி, அந்த ஒளியினை உடையவர் நேசநாயனார் என்று சொல்லக்கூடிய அவர் என்பதாக நம்முடைய சேக்கிழார் பெருமான். இன்றும் சென்னையிலே நெசவு தொழில் செய்கின்ற அந்த அந்த தொழிலை செய்கின்றவர்கள் இன்றும் நேசநாயனாருக்கு அந்த குரு பூஜையிலே மிக அற்புதமாக சென்னையிலே விழா எடுத்து நேசநாயனாரை போற்றி வழிபாடு செய்கின்ற அந்த வழிபாடு இன்றும் நடந்து வருகின்றது. அப்படி அறுவையர் குலம் என்பதாக சொல்லி, அறுவை என்பதாக சொன்னால் அதற்கு துணி என்று பெயர். துணி நெய்தல், அறுத்து எடுக்கப்படுவது அறுவை, துணிக்கப்படுவது துணி. இப்படி அறுவை என்று சொல்லக்கூடிய குலத்திலே தோன்றியவர் நம்முடைய நேசநாயனார். நெசவு தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த நெசவு சொல்லி சாலியர் குலம் என்பதாக சொல்லுவார்கள். அப்படி அந்த நெசவினை செய்து அந்த அடியார்களுடைய தேவைக்கு ஏற்ப அவர்களுக்கு தானே அந்த நெசவினை செய்து அவர்களுக்கு கந்தை, கீழ், உடை, கோவணம் என்று சொல்லக்கூடிய அதை கொடுப்பார். கீழ் என்பது வேறு, கோவணம் என்பது வேறு. கீழ் உடை கோவணம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது அற்புதமான ஒரு ஒரு நிலை. கீழ் என்பது கீறப்பட்டது கீழ். அந்த கோவணத்தை கட்டுவதற்காக மேலே இந்த இடத்திலே அருணாக்கயிறு போல கட்டியிருப்பார்கள், அதற்கு கீழ் என்பது பேர். இன்றைக்கு பாத்தீங்கன்னா எந்த புத்தகத்திலேயும் உங்களுக்கு கீழ் என்பதற்கான விளக்கம் இதுவரையிலும் எல்லா புத்தகத்திலையும் பார்த்துட்டு, கீழ் என்பதாக போனா கோவணத்துக்கும் கீழ் சொல்றாங்க, கோவணம் என்பதாக சொன்னா அங்க என்ன கீழ் கோவணம், கேட்டு கதவு, நடு சென்டர்,
இப்படி நம்ம வழக்கு போல சொல்றத போல சேக்கிழார் பெருமான் என்ன கீழ்னாலும் கோவணம், கோவணத்துக்கும் கோவணம், நடுனாலும் ஒண்ணு, சென்டர்னாலும் ஒண்ணு, நடு சென்டர், இப்படி சேக்கிழார் பெருமான் சொல்ல அமைப்பார். அப்ப கீழ் என்பதற்கான ஒரு தனித்துவம் இருக்கிறது. கீழ் என்பது அது கீறப்பட்ட ஒரு கோடு போன்ற அமைந்த அந்த நிலை. அதையும் நெய்து கொடுக்கிறாங்க, அதையும் நெய்து, கோவணத்தையும் நெய்து. அந்த அடியார்கள் தேவைக்கு ஏற்ப யாருக்கு எது தேவையோ உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. தொண்டு என்பது எல்லாருக்கும் எது தேவை என்று அறிந்து அந்த தொண்டை அங்க செய்வார். உமா அவ ஏற்கனவே ஒரு 150 கோணம் வச்சிருக்கிறவருக்கு போயிட்டு இன்னொரு கோணம் கொடுக்கறது இல்ல. அடியார்கள் எதை தேவைப்பட்டு குறிப்பறிந்து கேட்கின்றார்களோ அதை அப்பொழுது கொடுக்கின்ற அந்த குறிப்பறிந்து செய்யும் நிலையும் தொண்டு என்கின்ற ஒன்று. நாம் நம்முடைய எந்த நிலையிலே நிற்கின்றோமோ, நம்முடைய கடமை எதுவோ அந்த கடமையிலேயே தொண்டை இணைப்பதுதான் பெரிய புராணம். இவருடைய தொழில் அறுவையர் குலமாகிய நெசவு தொழில். நெசவு தொழில் செய்கின்ற பொழுது அவர் என்ன கொடுக்க முடியும், சட்டி போல செஞ்சா கொடுக்க முடியும். திருநீல கண்ட குயவனார் போல அவர் அதை செய்யல. அவர் தன்னுடைய தொழிலாகிய நெசவு தொழிலே, நெசவாகிய அந்த தொழிலே எதை கிடைக்கிறதோ அதை கொடுத்து, அதை முதலாக வைத்து அடியார்களுக்கு அதே கோவணமாக நெய்து கொடுக்கும் அந்த ஒரு பணி என்பது இந்த பெரிய புராணம் நமக்கு காட்டும் நெறி, வாழ்வியல் நெறி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்கின்றோமோ, நம்முடைய தொழில் எதுவோ அந்த தொழிலையே சிவமாக்கி தொண்டாக்கி நாம் செய்ய வேண்டும் என்பதை மிக அற்புதமாக காட்டுகின்ற அந்த நிலையிலே இதுவும் ஒரு அற்புதமான ஒரு நிலை. அந்த நெசவு தொழில் என்பதை அமைத்து அவருடைய அற்புதமாக அந்த சிந்தனை நிந்தன காக்கி என்கின்ற அந்த வாக்கானது அப்படியே மணிவாசக பெருமானுடைய பிரதிபலிப்பாக அந்த திருப்பாடலை சேக்கிழார் அமைத்திருப்பது பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் மணிவாசகரனுடைய திருவாசகத்திலே எவ்வளவு தூரம் உள்ளே சென்றிருக்கிறார் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு இந்த ஒரு இடம். பல இடங்கள்ல இது ஒரு இடம், இன்னும் பல இடங்கள் இருக்கின்றன. நாம் எடுக்க 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 வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட இடங்களிலே இது ஒன்று. மணி வார்த்தை என்பதற்கான விளக்கத்தை சேக்கிழார் பெருமான் தான் சொல்றார். ஐந்தெழுத்து தான் மணி வார்த்தை என்று. இதுவரையிலும் மணிவார்த்தை என்கிட்டு சொல்லக்கூடிய அந்த மணிவார்த்தை என்பதற்கான விளக்கம், மணிவார்த்தை என்பது ஆத்தன்டிக்கா இருக்கணும், அது அது சொல்லுபவர்களுடைய அந்த அருள் வாக்காக இருக்க வேண்டும். உரை எழுதுகின்ற பொழுது அந்த உரையானது ஏனோ தானோ உரை எழுதிட்டு போறதில்ல, மனசுல வந்தது எழுதிட்டு போறது. சேக்கிழார் பெருமான் திருப்பாசுரத்திற்கு உரை அமைக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த உரை நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் உரை அமைக்கின்றார். அப்படி சேக்கிழார் பெருமான் சில இடங்களிலே திருவாசகத்திற்கு உரை எழுதுவதை போல அந்த பாடலை அமைக்கின்ற அந்த ஒரு பாடல் நம்முடைய மணியாக விளங்குகின்ற பாடலாக இதை நாம் உள்ளத்திலே அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு இடம். மணிவார்த்தை என்பதை ஐந்தெழுத்து என்கின்ற அந்த ஐந்தெழுத்தினை சுட்டிக்காட்டும் ஒரு இடமாக அமைந்திருக்கின்றது. உடையொடு நல்ல கீழும் ஒப்பில் கோவணமும் நெய்து விடையவர் அடியார் வந்து வேண்டுவாறு ஈயுமாற்றால் இடையராது அழித்து. இன்னைக்கு கோவணம் கொடுப்பேன், நாளைக்கு கீழ் கொடுப்பேன், ரைட், இல்லைன்னா ஸ்டாக் இல்லைன்னா வெளில அமைச்சிருவேன்றதெல்லாம் இல்ல. ஆக இடையராது என்ற சொல் தான் திருத்தொண்டிற்கு உரிய நேரடியான ஒரு சொல். எது இடையிலே அருகின்றதோ அந்த இடத்திலே அது திருத்தொண்டாக அமையாது, தொண்டாகத்தான் அமையும். தொண்டு செய்வார்கள், எல்லாரும் தொண்டு செய்வான், ஆனால் திருத்தொண்டு எங்கே மலரும் என்பதுதான் சைவத்தினுடைய நுணுக்கம். திருத்தொண்டு எங்கே மலரும் என்பதாக சொன்னால் எங்கே இடையராது அந்த பக்தியும் மனம் வாக்கு காயமும் நிகழ்ந்து தொண்டு நிகழ்கிறதோ அங்குதான் அந்த திருத்தொண்டு மலரும் என்பதை இடையராது அழித்து நாளும் அவர் கழல் இறஞ்சி ஏத்தி அடைவுறு நலத்தராகி அரணடி நீடல் சேர்ந்தார் என்பதாக சொல்லி இப்படிப்பட்ட அந்த தொண்டினை செய்து நேசநாயனார். நேசநாயனாருடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த இடையரா என்ற ஒரு சொல் அந்த இடத்திலே நின்றுதான் அவரை வெறும் நாயனாராக இல்லாம நேசநாயனாராக உயர்த்தியதற்கு, வெறும் அவர் நேசனாக இருந்தவரை நேச நாயனாராக உயர்த்தியது இடையரா என்ற அந்த சொல். ஆக அதனே இருந்து அவர் திருத்தொண்டாக மலர்ந்து பெருமானுடைய திருவடி சேர்ந்தார். அப்படிப்பட்ட அந்த நேசநாயனாருடைய திருத்தலத்திற்கு நாம் சென்று வணங்குகின்ற அந்த பேரு நாம் எத்தனையோ பிறவியிலே செய்த அந்த புண்ணியத்தினுடைய பேராக விளங்குவது ஈச என்னுடைய நேச என்பதாக என்னுடைய ஒரு காதலன் காதலியை அழைக்கின்ற பொழுது என்னுடைய நேச என்பதாக அழைத்து இரண்டு பேருக்கும் இடைப்பட்ட நெருக்கம் எவ்வளவு இருக்குமோ அதை போல சிவத்தினை அழைத்து நெருக்கம் செய்கின்ற அந்த அளவிற்கு அன்பை பெருக்கும் தலமாக விளங்குவது இந்த தலம், நாம் செல்லுகின்ற தலம். ஆக நேச நாயனார் நம்முடைய நேசமாகிய அன்பினை வளர்ப்பார். நார் என்பது அன்பு, இதுல நார் என்பதை பற்றி குறிப்பிடுவார். அந்த நார்வளர் சிந்தை வாய்மை என்பதுதான் மிக முக்கியம். நார்வளர் சிந்தை வாய்மை நன்மையார் என்கின்ற அந்த மூன்று, அந்த மூன்று மனம் வாக்கு காயமாக விளங்கி நம்முடைய நேசமாகிய அன்பினை வளர்ப்பது இந்த நேசநாயனாருடைய அந்த திருவடியை நாம் நாள்தோறும் தொழுது உய்வு பெறுவோம் என்பதாக சொல்லி அன்பர்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் அடியேன் சிறந்தாழ்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பயணம் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானார் ஆண்ட அரசு நம்முடைய நேசநாயனார் துணை நின்று இந்த 50வது உழவார பணியை சிறப்பாக நடத்தி தருவார் என்பதாக நாம் பெருமானுடைய திருவடியை தலைமேற்கொண்டு நாம் இந்த பயணத்தை தொடங்குவோம் என்பதாக சொல்லி அடியாருடைய திருவடிகளுக்கெல்லாம் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.